السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நம்மள் அம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்தியத்தாளர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானவ் தாலா இந்த உலகில அவனால் படைக்கப்பட்ட கோடான கொடி படைப்புகளிலே மனிதனை அல்லாஹ் தாலா உயர்வான படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு மூலப்பொருள் உண்டு. இந்த மாதிரி மனிதனை உற்பத்தி செய்த அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுகிற போது மனிதன் அசுவசையான ஒரு அசுத்தமான ஒரு திரவத்தில் இருந்து மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய முதுகந்தண்டில் இருந்து வெளிப்படுகிற அந்த திரவம் விந்து, அது ஆடையில பட்டுவிட்டால் அது கழுவ வேண்டும், அது வெளிப்படுகிற மனிதன் கொளித்தாக வேண்டும் என்ற நிலையிலே இருக்கிற அந்த பிந்துவில் இருந்து ஒரு மனித பிம்பத்தை அல்லாஹு தஆலா உருவாக்கி இந்த உலகிலே அவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களிலும் அந்த மனிதனை உயர்வானவனாக, கண்ணியமானவனாக அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். இது அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பேருபகாரமாகும். அப்படிப்பட்ட மனிதன் மேலும் உயர்வடைவான் எந்த அடிப்படையில் என்று சொன்னால், அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த அறிவை பயன்படுத்தி அவன் இந்த உலகத்திலே வாழுகிற போது. அறிவு என்பது மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்தி காட்டுவதாக இருக்கிறது, மனிதனை மதிப்பு மிக்கவனாக அமைப்பதாக இருக்கிறது அறிவு. இஸ்லாம் அறிவை முக்கியத்துவப்படுத்துகிறது. அறிவை தேடுகின்ற பணியை, இறைவனது பணி, இறைவனது வழியிலே செல்லுகின்ற பணி என்பதாக அறிவுறுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுவார்கள், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹரஜ ஃபி தலபில் இல்மி கான ஃபி ஸபீலில்லாஹி ஹத்தா யர்ஜியா. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய இல்மை கற்று அதை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் வீட்டிலே இருந்து வெளியிலே கிளம்பி அவன் திரும்பி வந்து சேர்கின்ற வரை அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறான் என்று சொன்னார்கள். மார்க்க ஞானங்களை, மார்க்க அறிவை பெறுவதிலே அவ்வளவு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மலக்குமார்களிலும் மனிதனை அல்லாஹ்வால் உயர்வாக்கியது இந்த அறிவின் மூலமாகத்தான். திருமறையை அல்லாஹ் சொல்லிக் காட்டுவான், அல்லம ஆதம லஸ்மா குல்லஹா சும்மா அரலஹும் அரல் மலாயிக்கா. அல்லாஹ் சில பொருள்களின் பெயர்களை ஆதம் அலி இஸ்லாம்களுக்கு கற்றுக் கொடுத்தான். மலக்குமாரிடத்திலே அல்லாஹ் கேட்டான், நீங்கள் இந்த பொருள்களின் பெயர்களை கூறுங்கள் என்று சொன்னான். மலக்குமார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு அது தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்போது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே சொன்னான், நீங்கள் என்னுடைய பெயர்களையும் என்னுடைய பயன்களையும் சொல்லுங்கள் என்று சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தனையுமே அங்கு சொல்லி காட்டினார்கள். பார்த்தீர்களா, நான் உங்களை விட உயர்வான படைப்பை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அங்கே தத்ரூபமாக அவர்களுக்கு விளங்க வைத்தார். உலகிலே சிறப்பு பெற்றிருக்கிற மனிதர்களும் உலகிலே மிகப்பெரிய கீர்த்தியை அடைந்த மனிதர்கள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த அறிவை பயன்படுத்தியதன் மூலமாகத்தான் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த உலகிலே அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் மிகப்பெரிய எளிமையும் ஹிக்மத் என்கின்ற ஞானத்தையும் வழங்கப்பட்டவர்கள். எல்லாம் எதை சொல்லி காட்டினார்கள்? பெரும்பெரும் பூகோளத்தை பற்றியோ வானவியலை பற்றியோ பெரும்பெரும் கோலங்களுடைய ஆராய்ச்சியை பற்றி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அவையெல்லாம் அறிவு சம்பந்தப்பட்டவைதான். இருந்தாலும் கூட எல்லா அறிவிலும் மனிதனுடைய மேன்மை, மனிதனுக்கு மேன்மை தருகின்ற அறிவு, மறுமையிலும் இன்மையிலும் மனிதனை உயர்வாக்குகின்ற அறிவு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது வாழ்வினுடைய அறிவுதான். எப்படி வாழ வேண்டும் என்று அறிந்து கொள்ளுகிற அறிவுதான். அதற்குத்தான் இன்றைக்கு வறட்சி ஏற்பட்டிருக்கிறது, பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. குர்ஆன் உங்களுக்கு எதை சொல்லித் தருகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு எதை சொல்லித் தருகிறது என்று சொன்னால் நாம் வாழுகின்ற முறையைத்தான் அது கற்றுத் தருகிறது. ஒரு மனிதன் சிறுவனாக இருக்கிற போது, அவன் வளர்ந்து வருகிற போது, அவன் திருமணம் முடித்த பின்னாலும், அவன் தந்தையான பின்னாலும், அவன் பல பேர குழந்தைகளை ஈன்றெடுத்த பின்னாலும் அவனுடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும்? அதிலே அவன் வியாபார தொடர்பிலே இருந்தாலும் சரி, பலர்களை பணிக்கு அமர்த்தி ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி, அரசியலில் ஈடுபட்டிருக்கிற ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு போதனை செய்கின்ற போதகராக இருந்தாலும் சரி, சீர்திருத்தவாதியாக இருந்தாலும் சரி, எந்தெந்த துறைகளில் எப்படி எப்படி அந்த மனிதன் அணுக வேண்டும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லித் தருகிற அறிவுதான் எல்லாத்தை விட பிரதானமான அறிவு. அந்த அறிவை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே கேட்பான், குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். நபியே, நீங்கள் அவர்களை பார்த்து கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். பதில் சொல்லவில்லை. சமமாக முடியாது என்று சொன்னாலும் கூட அந்த அறிவுக்கு சில பழுது உண்டாகிவிடுமோ, குறைவு ஏற்பட்டு விடுமோ என்ற காரணத்தினால் கேள்வியோடு அல்லாஹ் முடித்துக் கொண்டான். உலகத்தில் அத்தனை மனிதர்களிலும் அத்தனை நபிமார்களிலும் உயர்ந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை அல்லாஹு தஆலா உயர்த்தினான், எல்லா வகையிலும் உயர்த்தினான், இல்மிலும் உயர்த்தினான், அறிவிலும் உயர்த்தினான். இமாம் மூசா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி, கல்ஃபாக்கல் நபியீன ஃபி ஹல்கி வ ஃபி ஹுலுகி. நபியே, நீங்கள் படைப்பாலும் குணத்தாலும் நபிமார்களை விட உயர்ந்தவர்கள். அதுபோல கல்வியிலையும் கொடைத்தன்மையிலையும் உங்களை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களை உயர்த்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுவார்கள். அறிவிலே சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் உயிர்ந்த வார்த்தைகளை இன்றைக்கு கூட ஆய்வுகளால் முழுமைப்படுத்த முடியவில்லை. மிகப்பெரும் கருவிகளை கொண்டு, ராட்சதமான விஞ்ஞான பொருட்களை கொண்டு ஆய்வு நடத்தியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக சொன்ன வார்த்தைகளுக்கு இன்று முடிவு கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு உன்னதமான வார்த்தைகளை இங்கே விழுந்து விட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்திலே மனிதன் தனது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிற அந்த கல்வி, அதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆனிலே இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள், ஒரு மனிதன் தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத் நிறைவேற்ற வேண்டும் என்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகுதான் சட்டமாக்கப்பட்டன. ஆனால் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சட்டத்தை அல்லாஹ் குர்ஆன் இறக்குகின்ற அந்த ஆரம்ப வகையிலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஓதுங்கள் என்று என்று சொன்னார். எந்த இறைவன் உங்களை படைத்தானோ அந்த படைத்தவனின் பெயரை கொண்டு ஓதுங்கள் என்று சொன்னார். படியுங்கள் என்று சொல்லுகிற கட்டளை குர்ஆனுடைய முதல் வசனமாக அமைந்திருப்பதன் மூலமாக படிப்பதும் அறிவை தேடுவதும் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம இடத்துல மார்க்க ஞானம் மார்க்க அறிவு என்பது மங்கி போய் இருக்கிறது. மார்க்கம் என்று சொன்னால் ஏதோ தொழுகையை பற்றி மட்டும் சொல்லுகின்ற வழிகளை சொல்லுகிற முறைகளை சொல்லுகிற கல்வி அல்லாது, வறுமை சம்பந்தப்பட்டதை மட்டும் பேசுகின்ற கல்வி அல்லாது. உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் இந்த உலகத்தை பற்றி பேச மாட்டார்கள். ஒன்று பூமிக்கு கீழே உள்ளதை பற்றி பேசுவார்கள் அல்லது மேலே உள்ளதை பற்றி பேசுவார்கள் என்று சொல்லுகிற மதம் அல்ல இஸ்லாமிய மதம். உலகத்திலே வாழுகிற போது எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும், அப்படி பேசி எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய உறுப்புகள் அவன் பயன்படுத்துகிற முறை எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற முறைதான் இஸ்லாமிய வாழ்க்கை முறை. இஸ்லாமிய கல்வி என்று சொல்லுகிற போது ஆகரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது கபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பேசுகிற ஒரு துறை என்பதாக நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது. இஸ்லாம் அனைத்தையும் உள்ளடக்கியவைதான். நாம் தொழ வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்குரிய நேரத்தை அறிய வேண்டும். அதற்காக வேண்டி சூரிய கணக்கை சூரிய அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவருடைய ஓட்டத்தை அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு இரவு வெளித்துகள் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நமது முன்னோர்கள் சூரியனுடைய அந்த ஓட்டத்தை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான சில பொருள்களின் மூலம் அதை அறிந்து கொண்டார்கள், நேரங்களை கணித்துக் கொண்டார்கள். அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களோ வானத்தை பார்த்தே நேரத்தை சொல்லுகிற நிலை அவர்களுக்கு அந்த அளவுக்கு திறன் இருந்தது. அதுபோலத்தான் கிபிலாவை பற்றி அறிய வேண்டும், அது கட்டாயம். ஒரு தொழக்கூடிய மனிதனுக்கு கிபிலாவை பற்றி அறிவவனுக்கு வேண்டும். கிபிலாவை பற்றிய அறிவன் பெற வேண்டும் என்று சொன்னால் பூகோள அமைப்பை பற்றிய அறிவவனுக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற ஒரு சிறிய பொருளிலே கிபிலாவுடைய திசையை விளங்கிக் கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைய காலங்களிலே வெளியிலே பிரயாணம் செய்பவர்கள் கிபிலாவை எப்படி கண்டுபிடித்திருப்பார்கள், எப்படி தொழுகிருப்பார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஞானங்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய சம்பந்தப்பட்டவை, இது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களா? குடும்ப வாழ்க்கை என்பது என்ன, குடும்ப உறவுகள் என்பது என்ன, அந்த உறவுகளை பேணுகிற முறை என்ன என்று சொல்லித்தருகிற மார்க்கம் அல்லவா இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் சொல்லித்தருகிற வாழ்க்கை முறையை போன்று இந்த உலகத்தில் வேறு எந்த அமைப்புகளோ மதங்களோ சொல்லித்தந்திருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உறவுகள் எப்படி போய்விட்டன? முன்பெல்லாம் ஒரு தலைமுறைக்கு பின்னால்தான் ஒரு பகை என்பது உண்டாகும் இல்லையா? பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள், அவர்களுக்கு பெற்றோர்கள் என்று சொன்னால் விளங்காது. ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களையே விளங்கவில்லை. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஹைஸ்கூல் என்கின்ற அந்த பள்ளிக்கூடங்களிலே கொண்டு விடுகிறார்கள். 2 வயது குழந்தைகள், 1.5 வயது குழந்தைகள். பெற்றோர்களால் அந்த குழந்தைகளை பராமரிக்க முடியவில்லை. அவர்களை பெற்றோர்களிடத்திலே விடுவதற்கும் மனதில்லை. கணவனின் பெற்றோரோடு தொடர்பு கொள்வதை கூட அந்த மனைவி விரும்புவதில்லை. இன்றைக்காக தப்பித்தவறி சிறு குழந்தை தந்தையினுடைய பெற்றோருக்கு அந்த தந்தையின் பெற்றோரிடத்திலே செல்லுமானால் கண்டிப்பு செய்கிற வளமைதான் இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறது. அந்த குழந்தைகளை அண்ட விடுவதில்லையே. யாரோ ஒரு இடத்திலே அண்ணியின் இடத்திலே கொண்டு போய் அந்த குழந்தைகளை ஒப்படைக்கிறோம். அவனுக்கு ஏதாவது மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, ஒழுக்கத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? யாரிடத்திலேயோ நம்பி ஒப்படைத்து விட்டு மணிக்கணக்கான நேரங்களை அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். அதே நேரத்தில் வீட்டிலே அவர்களது தந்தையினுடைய தந்தையோ தாயினுடைய தந்தையோ யாராவது இருந்து பராமரிப்பதற்கு நாம் அனுமதிப்பதில்லை. எங்க கொண்டு சேர்க்கும் என்று பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே திருமணம் முடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெண் மருமகள், அவளுக்கும் தன்னுடைய கணவனின் பெற்றோர்களிடத்திலே நடந்து கொள்கின்ற விதங்கள் எப்படி தெரியவில்லை, பெரியவர்களுக்கும் அந்த பெண்ணிடத்திலே நடந்து கொள்கிற முறை என்ன என்று தெரியவில்லை. இதன் காரணமாக விரிசல் உண்டாகிறது, குடும்பங்களில் குழப்பம் உண்டாகிறது, குடும்பம் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது.
சிறு வயதிலே அண்ணன் தம்பி தங்கை அக்காங்கள் எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து அமர்ந்து உண்ணுகிற நிலை கனவாக போய்விட்ட காலம் அல்லவா நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்காவது அப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியுமா? திருமணத்துக்கு முன்னால் சிறு வயதிலேயே தன்னுடைய உடன் பிறந்தவர்களோடு பெற்றோர்களோடு சந்தோஷமாக உண்டு மகிழ்ந்த காலங்கள் எல்லாம் குறுகிய காலத்திலே கனவாக போய்விடுகிற நிலையல்லவா இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை என்னவென்று சொன்னால், மார்க்க அறிவு சுத்தமாக இல்லாது போய்விட்ட காரணத்தினால்தான். ஒரு புறத்திலே பிள்ளைகள் மார்க்கத்தை விட்டு விரண்டோடி மாற்றார்களோடு செல்லுகிற கலாச்சாரமும், இன்னொரு புறத்திலே குடும்பத்திற்குள்ள எத்தனை விபரீதங்கள் இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமே மார்க்கத்தை விளங்காததுதான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டினார்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுங்கள். குர்ஆன் அதனுடைய அர்த்தம் விளங்குகிறதோ இல்லையோ, விளக்கம் தெரிகிறதோ இல்லையோ, அந்த குர்ஆனுக்கு ஒரு பர்க்கத் இருக்கிறது. முதல் அதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உள்ளங்களிலே குர்ஆன் இருக்கிறதோ அந்த உள்ளத்திலே ஒழுக்கம் தானாக உண்டாகும், சகிப்புத்தன்மை தானாக உண்டாகும். நிறைய பேரிடத்திலே அதிக கோபமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாததற்கு காரணமே திருக்குறான் இல்லாது போய்விட்ட காரணத்தினால்தான். பெருமானார் சொல்லாசனை வாழ்க்கை முறைகள் நம்மிடத்திலிருந்து கலந்து போய்விட்ட காரணத்தினால்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்காகிலும் நாம் ஒரு கல்வி படிக்க முடியும் என்று சொன்னால் அதற்கு நாம் நேரம் ஒதுக்குவதில்லை. மார்க்க ரீதியான விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அங்கே நாம் சென்று கேட்பதற்கு நேரம் இல்லை. நாம் எந்த கல்வி விரும்புகிறோம் என்று சொன்னால் எது பொருளாதாரத்தை ஏற்படுத்தி தருமோ, பிற்காலத்திலே நாம் நம்புகிறோம் அது மாதிரி பொருளாதாரத்தை உயர்ந்த நிலையிலே நம்மை கொண்டு வந்து வைக்கும், நம்முடைய பிள்ளைகள் கை நிறைய சம்பாதிப்பார்கள் என்று எண்ணி நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அந்த துறையிலே அவர்களை வெறித்தனமாக ஈடுபடுத்துகிறோம். இரண்டு கல்வி முறைகள், ஒன்று பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது, அது தொழில்நுட்பமும் பொறியியல் கல்வி சார்ந்த கல்விகளும், இவைகளில்தான் அதிகமான மக்கள் தங்களது பிள்ளைகளை சேர்க்கிறார்கள். தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 3.5 லட்சம் பேர்கள் பொறியியல் படிப்பை முடிக்கிறார்கள். ஆனால் வேலைக்கு சேர்பவர்கள் வெறும் 6000 பேர்கள் மட்டும்தான். மீதமுள்ளவர்கள் நிலை என்ன? வேலைக்காக வேண்டி தினமும் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு சென்று மிகப்பெரிய சிரமத்தை அடைகிறார்கள். நாம் எதிர்பார்க்கிறோம், பொறியியல் படிப்பு படித்தால் மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கலாம், நமது பிள்ளை கைநரே கொண்டு வருவான் என்று பொறியியல் கல்லூரிகள் மூடுகின்ற நிலையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. அதன் மீது இருந்த ஆர்வம் மக்களுக்கு குறைந்து போயிருக்கிறது. என்று சொன்னால் அதிலே படித்தவர்களது நிலை இவ்வளவு மோசமாக இருக்கிறது. அதுபோலத்தான் தொழில்நுட்பமும், அது தொழில்நுட்ப கல்வியை படிக்கிறவர்களுடைய நிலைமைப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் கல்வியை தடுக்கவில்லை, எந்த கல்வியாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்ன ஒரு நிபந்தனை? அது சமூகத்திற்கும் மக்களுக்கும் பயன் தருகின்ற கல்வியாக இருக்க வேண்டும். நாம் கற்ற கல்வியால் பிறர்களுக்கு ஒரு உபகாரம் செய்கின்ற நிலை இருக்க வேண்டும், பிறர்கள் அதனால் பயனடைகின்ற நிலை இருக்க வேண்டும், நாம் மட்டுமே நல்லா இருக்க வேண்டும், நாம் மட்டுமே உயர்வாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களும் முன்னேற முடியாது, சமுதாயத்திற்கு எந்த பயனும் கிடையாது. சட்ட கல்லூரிகளில் படிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் மிக குறைவு. அதே நேரத்தில் பிராமணர்கள் எடுத்து பாருங்கள், சட்டத்தை படிக்கிறார்கள், வக்கீலாக ஆகிறார்கள், நீதிபதியாக வந்து உட்கார்கிறார்கள், இஸ்லாத்திற்கு எதிராக தீர்ப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் சட்டங்களை படிப்பது என்று சொன்னால் அது கசப்பாக இருக்கிறது. எல்லா கல்லூரிகளிலும் சர்வே எடுத்து பாருங்கள், சட்டங்களை படிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். அதுபோலத்தான் இந்த சமுதாயத்திற்கு பயன்படுகிற ஏதாவது ஒரு விஷயத்திலே பயன்படுகிற அந்த துறைகளை நாம் தேர்ந்தெடுப்பதில்லை. அரசாங்க உத்தியோகங்களிலே சேருவது நமக்கு மிக கஷ்டமாக இருக்கிறது. இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறோம், இடஒதுக்கீடு கொடுப்பதற்குரிய கல்வி தரம் அதற்குரிய எண்ணிக்கை இருந்தால் தானே ஒரு பியூன், ஒரு அலுவலக இருக்கிற ஒரு பியூன் செய்கின்ற வேலையை மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனால் செய்ய முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, சுலபமாக அந்த காரியத்தை அவன் முடித்துக் கொடுத்து வருவான். அவனால் பலர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள்.
எத்தனை ஏழைகள், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஏழைகள், பலகீனமானவர்கள், ஒரு காரியத்திற்காக அரசாங்க அலுவலகங்களிலே மணிக்கணக்கிலே காத்து கிடப்பதும், அதற்காக அலையோ அலையென்று அலைகின்ற நிலைகளை பார்க்கிறோமே. நல்ல ஒரு முஸ்லீமாக இருந்தால், மார்க்கம் தெரிந்தவராக இருந்தால், அவர்களுக்கு உதவுகின்ற, உபகாரம் செய்கின்ற ஒரு நிலை ஏற்படும் இல்லையா அல்லவா? அதெல்லாம் நாம் சிந்திப்பதில்லை. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும், இதுதான் நம்முடைய சிந்தனை. இஸ்லாம் சொல்லுகிற முறை இப்படித்தான். நமது கல்வியின் மூலமாக மக்கள் பயனடைய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், மனிதர்களிலே சிறந்தவர் யார் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், யாருடைய ஒரு செயலால், யாருடைய ஒரு உபகாரத்தால் பிறர்கள் பயனடைவார்களோ அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்தவன். எனது வார்த்தைகளின் மூலம், எனது செயல்களின் மூலம் மற்றவர்களுக்கு பயன் கிடைக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் அப்படிப்பட்ட மனிதனை மிகவும் நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். அது சாதாரணமான ஒரு சின்ன உபகாரமான வகையில் அமைந்திருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஆடைகளை கொடுத்து உபகாரம் செய்கிற உபகாரமாக இருந்தாலும் சரி, ஒரு கடனை நீக்குகிற உபகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நோய் ஏற்பட்டது, அந்த நோயினுடைய நேரத்தில் அவனுக்கு பணிவிடை செய்கிற உபகாரமாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாம் வகைப்படுத்தி சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அவனால் பிறர்கள் பயனடைகிறார்கள் என்று சொன்னால், அந்த மனிதரை அல்லாஹ் மிக நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். நாம் படித்த படிப்பின் மூலமாக, நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்களின் மூலமாக பிறர்களுக்கு பயன் இருக்கிறது என்று சொன்னால், அதுதான் உயர்வானது. அதை விட்டுவிட்டு என்றைக்கு அது நமக்கு மட்டுமே தேவையானது என்ற நிலை வருகிறதோ, அப்போது அனைத்துமே மண்ணாகிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த செயல்பாடுகளை, அவருடைய சொல்லை நாம் இன்றைக்கு இலவாக படித்துக் கொள்கிறோம், அதை அறிந்து கொள்கிறோம். அவரது மொழியில் அது மொழியாக்கமும் செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? வால்யூம் வால்யூம்களாக ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா பள்ளிவாசல்களிலும் அங்கே அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. யாராவது வந்து அதை கொஞ்சம் படிச்சு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஹதீஸ் மூணு ஹதீஸ் படிப்போமே அப்படின்னுங்கிற கவனம் யாருக்காவது இருக்கா? அதுக்கெல்லாம் நமக்கு நேரமும் கிடையாது, அதை பற்றிய சிந்தனையும் நினைவும் நமக்கு கிடையாது. ஆனால் அந்த ஒவ்வொரு ஹதீஸுகளையும் தொகுப்பதற்கு எத்தனை சிரமங்கள் அடைந்திருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பெரிய கஷ்டங்களுக்கு பின்னால் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஹதீஸுகளை இந்த உலகத்திலே பரிணாமித்தனுடைய அந்த கஷ்டங்களும் சிரமங்களும் எவ்வளவு என்பது, அதற்கு என்ன விலை கொடுக்க முடியும்? அந்த அளவுக்கெல்லாம் சிரமப்பட்டுத்தான் அப்படிப்பட்ட தொகுப்பு நமக்கு இலவாக கிடைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, என்றைக்குமே இலவசமாக பெற்றுக்கொள்கிற ஒரு பொருளுக்கு மதிப்பு இருக்காது. அதை அடைகிறதிலே சிரமங்கள் ஏற்பட்டால் அப்போதான் அவருடைய அருமை புரியும். பெருமானார் சல்லாஹுடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்பதற்காக வேண்டி பல நூறு அல்ல பல ஆயிரம் மைல்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். இரவு பகலாக ஒரே ஒரு ஹதீஸை பெற்றுக் கொள்வதற்காக. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிஸாஸ் சம்பந்தமான ஒரு ஹதீஸ் ஒரு இடத்துல இருக்கிறது என்று தெரிந்து சிரியாவில் சிரியாவுக்கு சென்று அதை அவர்களிடத்தில் இருந்து தெரிந்து கொண்டு வந்தார்கள். அதற்காக வேண்டி பல நாட்கள் மதீனாவிலிருந்து சிரியாவுக்கு அவர்கள் பயணம் செய்திருப்பதாக வரலாறு குறிப்பிட்டிருக்கிறது. அதுபோலத்தான் அப்துல்லா பின் சயீத் பின் முஸைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இரவும் பகலும் பயணித்து அந்த ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் தெரிந்து வந்திருக்கிறார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். சஹாபாக்கள்லேயே அப்படிப்பட்ட சிரமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கும் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்திற்கும் அதிக இடைவெளி கிடையாது. ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாகவே ஹதீஸுகளை கற்றவர்கள் பல பகுதிகளுக்கு போய்கள், ஹதீஸை நினைவில் வைத்தவர்கள் பல நாடுகளுக்கு போய்விட்டார்கள். அவரிடத்திலிருந்து நேரடியாக அந்த செய்தியை நாம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லும் பகலும் பயணித்து அதை பற்றி தெரிந்து கொண்டு அதை குறித்து வைத்திருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் முஹலிதி என்று சொல்கிறவர்கள் ஜாபிர் அல்லாஹ் தஆலா அன்ஹு அவர்கள் அவருக்கு ஒரு ஹதீஸ் தெரியும் என்று சொல்லி அவரை சந்திப்பதற்காக போனார்கள். பல நாட்கள் பயணம் செய்து அவருடைய வீட்டை அடைந்து அவருடைய வீட்டிலே கீழே நின்று கொண்டு அந்த வீட்டினுடைய அடிமை இடத்திலே சொல்லி அனுப்பினார்கள், நான் இது மாதிரி மக்கா மதீனாவிலிருந்து வருகிறேன், அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் தெரியும் என்று கேள்விப்பட்டேன், அதை அறிந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தகவல் சொல்லி அனுப்பினார்கள். மாடியிலே நின்று கொண்டிருந்தார். அங்கே இருந்து கேட்டார், நான் கீழே வரட்டுமா அல்லது நீங்க மேல வர்றீங்களான்னு கேட்டார். அப்படி சொன்னார்கள் ஜாபிர் அல்லாஹ் அவர்கள், இல்லை நீங்க கீழே இறங்க வேண்டாம், நான் வேலையும் வரல, உங்களிடத்தில் ஒரு ஹதீஸ் இருப்பதாக நான் தெரிந்தேன், எனவே அதை அறிந்து கொண்டு போவதற்காகத்தான் நான் வந்தேன், மதீனாவில் இருந்து வந்திருக்கிறேன். என்ன ஹதீஸ் என்று கேட்டார்கள். மோமினுடைய குறை சம்பந்தமாக அதை மறைப்பது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ஹதீஸ் என்று கேட்டபோது அவர் சொன்னார், கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன், மன் சத்தர அலா மோமினின் ஃபாஹிஷத்தின் ஃபகன்னமா அஹ்யா மௌதத்தன், எந்த ஒரு மனிதர் ஒரு மோமினால மனிதருடைய தீய ஒரு கெட்ட செயலை மறைப்பாரோ அவர் மரணித்த ஒருவருக்கு உயிர் கொடுப்பவரை போன்ற ஆவார் என்று ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிற அந்த செய்தியினை அங்கே ஜாபிர் அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஒரு கல்வியை பெறுவதற்காக வேண்டி, ஒரு விஷயத்தை தெரிவதற்காக வேண்டி பல மைல்கள் பல ஆயிரம் மைல்கள், அந்த காலத்திலே பயண வசதி வாகன வசதி எல்லாம் இல்லாத அந்த நேரங்களிலே ஒட்டகத்திலும் குதிரைகளும் சென்று அவைகளை அறிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் எங்கே? அவர்கள் அப்படி சிரமப்பட்ட காரணத்தினால்தான் நாம் இங்கே ஹதீஸுகளை நாம் இலகுவாக படித்துக் கொண்டிருக்கிறோம், அவைகளை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மிகப்பெரிய தப்சீர் கலையிலே மிகப்பெரிய இமாம் இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தர்க்க ரீதியாகவும் தத்துவத்திலும் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள், உலகத்திலேயே அந்த காலத்திலே மிக பிரபலமானவர்கள், எந்த விளம்பர சாதனங்களும் எந்த தொழில்நுட்பமும் வளராத காலத்திலே உலகம் முழுவதும் பேசப்பட்டிருக்கிற ஒரு மனிதர், மிகப்பெரிய மனிதர். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அன்றைக்கு இருக்கிறவர்களை பற்றி இமாம் அபானிபாவை பற்றி உலகம் முழுவதும் தெரியும், இமாம் சாமி ராமத்துல்லா அவர்களை பற்றி உலகம் முழுவதும் தெரியும், அவருடைய அறிவின் மூலம் பிரபலமானவர்கள். அவங்க எல்லாம் போய் நோட்டீஸ் போஸ்டர் ஒட்டி பேனர் போட்டு எல்லாம் பிரச்சாரம் பண்ணல, பெரும்பெரும் கூட்டங்களை கூட்டி கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்தெல்லாம் பிரச்சாரம் செய்யல, அலையாளையாக மக்கள் தேடி அவர்கள் வந்தார்கள் அவரிடத்தில் இருக்கிற ஈழ்மை அறிந்து கொள்வதற்காக வேண்டி. உலகத்துடைய பல மூளை முடுக்குகளில் இருந்தும் அவர்களை அறிந்து கொண்டு அவர்கள் இருக்கின்ற இடங்களை தேடி வருவார்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இமாம் ராசி ரஹமத்துல்லா அவர்கள். ஒரு ஊருக்கு போயிருக்கிறார்கள், அந்த ஊருக்கு வருகின்ற செய்தி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் காட்டுத்தீ போல பரவுகிறது. அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் அவர்களுடைய கல்வியை பெறுவதற்காக வேண்டி கூட்டம் கூட்டமாக சேர்ந்திருக்கிறார்கள். தப்சீர் கலையிலே மிக பெரும் நுணுக்கங்களை அறிந்து கொண்டவர்கள். குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதிலே அவர்கள் அந்த மக்களுக்கு குர்ஆனுடைய விளக்கங்களை சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறையை சொல்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு வாலிபர், அவருக்கு வயது 20 தான் இருக்கும், அந்த வாலிபருக்கு பரம்பரை சம்பந்தமாக அந்த அறிவு அவருக்கு இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டது. பரம்பரை தொடர்பான அந்த கல்வி அவருக்கு தெரியும் என்று சொல்லப்பட்ட போது இமாம் ராஜி ரஹமத்துல்லா அவர்கள் அவ்வளவு பிரபலமானவர்கள், அந்த வாலிபரிடத்திலே சென்று கேட்கிறார்கள், எனக்கு அந்த கல்வி எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் கற்றுத் தருவீர்களா? ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அங்கே சென்று வரலாறு வருகிறது, அந்த வாலிபரை ஒரு உயர்வான இடத்திலே உட்கார வைத்து, ஆசிரியர் என்பவர் இப்படித்தான் உட்கார வேண்டும், நான் உங்களிடத்திலே கற்றுக்கொள்ள வந்த மாணவன் நான் கீழே தான் உட்கார வேண்டும் என்று சொல்லி கீழே உட்கார்ந்து அது ஒரு தொடர்பான விஷயங்களை அவரிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொண்டார்கள். வயது வித்தியாசம் பார்க்கவில்லை, நான் இவ்வளவு பெரிய பிரபலமான ஆள் என்று கூட சொல் அங்கே நினைத்து பார்க்கவில்லை. தன்னை விட அவர் அறிந்திருக்கிறார் அந்த துறையிலே, அவரிடத்திலிருந்து அதை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதை கற்றுக்கொண்ட வரலாறு பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் கேட்பதாக சொன்னா நம்மை வெட்கம் தடுக்கிறது, வயது தடுக்கிறது, நாம் இருக்கின்ற அந்த அந்தஸ்து நம்மை தடுக்கிறது.
எந்த நிலை நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் பெருமானார் சல்லாஸ்மை காலத்திற்கு சஹாபாவுடைய காலத்திற்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து கொண்டு ஹதீஸுகளை போதிப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களிடத்தில் பாடம் கற்பதற்காக வேண்டி பல நாடுகளிலிருந்து வந்திருப்பார்கள். ஏதாவது ஒரு செய்தி கிடைக்காதா? ஆனால் அவர்கள் கொட்டுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அருவிகளாக இருக்கும், ஞானத்தினுடைய விஷயங்களாகவே அமைந்திருக்கும். அவரிடத்தில் விசேஷமான ஒரு மாணவர் 17 வருடங்களாக அவரிடத்தில் இருந்தார். இப்ன காசிம் என்று சொல்கிற மாணவர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பகல் நேரங்களிலே ஹதீஸுகளை பாடம் நடத்துவார்கள். மேலும் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே இமாம் அவர்கள் தாஜ்ஜி துறைக்காக வேண்டி எழுந்திருக்கிற போது அந்த வீட்டு வாசலுக்கு முன்னால் ஒரு நாயை போல அங்கு சென்று படுத்து கிடப்பார்கள். தினமும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வீட்டு கதவை எப்போது திறப்பார்கள்? அவர்கள் திறந்து வெளியிலே தஹஜ்ஜுத் துறைக்காக வேண்டி வருகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நிமிடங்களிலே அவரிடத்திலிருந்து இரண்டு விஷயங்களை ஆகிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, 17 வருடங்களாக அவரிடத்தில் அப்படி தினமும் மசாயல்களை மாற்ற சிக்க சட்டங்களை தெரிந்து கொண்டதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையை சொல்லப்படுகிற கல்விதான் குர்ஆனுடைய கல்வி, ஹதீசுடைய கல்வி, தப்சீருடைய கல்வி, ஃபிக்குடைய கல்வி, எல்லாமே மனித வாழ்வுக்கு அப்பாற்பட்டவை அல்ல. இங்கே நாம் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன வரம்பு இருக்கிறது, குடும்ப ரீதியாக நடந்து கொள்கின்ற விதங்கள் என்ன, ஆண் மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண் மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மை என்பது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது, மருந்துக்கு கூட கிடையாது. ஒரு சின்ன வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொன்னால் உறவு துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக தந்தை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால், தாய் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால், தந்தையுடைய தாயுடைய உறவை துண்டித்து பல்லாண்டு காலங்களால் அவர்களுடைய சந்திப்பே இல்லாத நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் மூல காரணம் மனிதனுக்கு இருக்க வேண்டிய இஸ்லாமிய அறிவு இல்லாத போய்விட்ட காரணத்தினால் தான். நாமும் படிக்கவில்லை, பிள்ளைகளையும் அதுக்காக வேண்டி நாம் அனுப்ப தயாராகவும் இல்லை. எந்த கல்வியிலே பொருள் கிடைக்குமோ, பின்னால் வசதி கிடைக்குமோ, பணம் கிடைக்குமோ, அப்படிப்பட்ட சார்ந்த கல்விகளுக்காகத்தான் நாம் தேடி தேடி மணிக்கணக்கான நேரங்கள் நின்று சடைந்து போய் எவ்வளவு கஷ்டப்படுறாரு நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அந்த கல்வியை பெறுவதற்காக அது கூடாது என்று சொல்ல நான் வரவில்லை. அதில் ஒரு சதவீதம் கூட மார்க்கத்தை பெற வேண்டுமே, வாழ்க்கையினுடைய கல்வியை பெற வேண்டுமே என்ற அக்கறை இருப்பதில்லையே. இது எந்த அளவுக்கு ஆபத்திலே கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வாழுகின்ற முறை ஒரு மனிதனுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் மனிதன் எப்படி சிறப்பை பெற முடியும், மறுமையில் எப்படி உயர்வான அந்தஸ்தை பெற முடியும்? அல்லாஹ் தஆலா சிறந்த கண்ணியமிக்க நிலையில்தான் மனிதனை படைத்திருக்கிறான். அந்த நிலை எப்படி மறுமையில் நமக்கு கிடைக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். வல்ல ரஹ்மான் உலகத்திலே வாழுகிற போது இஸ்லாமிய கல்வி அறிவை அடைந்து இஸ்லாமிய முறைப்படி வாழுகிற உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரின் ஆக்கி அருள்வானாக என்று இந்த நேரத்தில் துவா செய்வனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.